விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 24. ஆசிரியர் இந்திரா சவுந்தரராஜன். நள்ளிரவு நேரம். விக்ரமாதித்த மகாராஜாவிடமும் தளராத முயற்சி. வேதாளமும் அடுத்த கதைக்கு அவனை அழைத்துச் சென்றது. கதை சொல்லும் முன்பு உன் பொது அறிவுக்கு சில கேள்விகள் என்று அது கேள்விகளை கேட்க ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, உன்னையும் பிறரையும் இணைப்பது எது? இதுதான் வேதாளம் கேட்ட முதல் கேள்வி. இது என்ன கேள்வி வேதாளமே? ஆசையும் பாசமும் தான் ஒருவரை ஒருவர் இணைக்கிறது. அந்த ஆசையும் பாசமும் எல்லோருக்கும் பொதுவா? நிச்சயமாக. மனித குலமே அதனால் தானே மற்ற இனங்களில் இருந்து மேம்பட்டு நிற்கிறது. அப்படியானால் மிருகங்களுக்கு, மற்ற ஜீவராசிகளுக்கு ஆசை பாசம் இல்லை என்கிறாயா? நான் அப்படி எங்கே கூறினேன்? நீ கூறியதற்கு பொருள் அதுதானே? இல்லை, இப்படி தப்பாக பொருள் கொண்டது உன் பிழை. நான் அப்படி கூறவில்லை. இல்லை மகாராஜா, நீ இப்படி கூறியது என்னை இப்படித்தான் இணைக்க வைத்தது. அதைத்தான் நானும் கூறுகிறேன். உன்னிடம் தவறான எண்ணங்கள் மிகுதியாக இருந்தால் பிறர் என்ன நோக்கில் கூறினாலும் அது தவறாகத்தான் தெரியும். அப்படியானால் எல்லாமே நினைப்பதிலிருந்தான் இருக்கிறது என்கிறாயா? அதுதானே அடிப்படை. அப்படியானால் உலகில் ஒரு உயிரையும் மற்ற உயிரையும் இணைப்பது முதலில் நினைப்பாகிய எண்ணம் தானே? ஆம். அப்படி இருக்க நீ பாசமும் ஆசையும் தான் இணைக்கிறது என்று எதை வைத்து கூறினாய்? இப்பொழுதும் கூறுகின்றேன், இணைப்பது என்றால் தொடர்புபடுத்துவதில்லை, சேர்த்து பொருத்தி விடுவது. ஆசையும் பாசமும் இல்லாத இருவர் எங்கும் இணைய முடியாது. வேண்டுமானால் சந்தித்து கொண்டு அந்த நேரத்திற்கு எதையாவது பேசி மகிழலாம், இல்லை சண்டையிடலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் தொடர்பானது எண்ணத்தினால் தான் வருகிறது. எண்ணம் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை என்று கூறிவிடலாமா? தாராளமாக. மிருகங்கள் கூட சப்தமிட்டு தான் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்டுகின்றன. எண்ணம் தான் சப்தமாக வெளிப்படுகிறது. மிருகங்கள் வரையில் சப்தம், மனிதன் வரையில் அது மொழி அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? சப்தத்தில் இருந்துதானே மொழி பிறக்கிறது, இல்லையா? ஆம். சப்தம் என்பதில் சப்த என்பதற்கு 7 என்று ஒரு பொருள் உண்டு. அதாவது சரிகம பதனி என்கிற 7 எழுத்து சப்தங்களை உடையதே சப்தமாகிய மொழி. இந்த உலகில் யார் எங்கே எந்த பாஷையில் பேசிக்கொண்டாலும் சரி, அந்த பாஷைக்குள் இந்த 7 எழுத்துக்குண்டான ஒலி மாத்திரைகள் தான் இருக்கும். இது இல்லாத எழுத்தோ மொழியோ உலகிலேயே கிடையாது. அதனால்தான் சரிகம பதனி என்பது இசையின் அடிப்படையாக சுரங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்றொன்றையும் தெரிந்து கொள், இந்த 7 எழுத்துக்குள் பிறக்கும் மொழியாகிய பாஷையை 6 அறிவுள்ள மனிதன் மட்டுமே பேச இயலும். 6 அறிவுக்கு கீழ் உள்ள ஜீவராசிகளில் மிருகங்களுக்கும் கீழான ஜீவராசிகளில் பட்டுப்பூச்சி முதல் மண்புழு போன்ற ஓரறிவு உயிரினங்களுக்கு சப்தம் என்பதே கூடாத எட்டாத தொலைவுதான். 6 அறிவு மனிதனுக்கே 7 ஆகிய சப்தம் வசப்பட்டது. அதை கொண்டு அவன் எட்டுவதுதான் 9 ஆகிய ஆண் பெண் அற்ற இறைநிலை. அந்த இறைநிலையை பிறவிகள் எடுத்து ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு என்று வளர்ந்து 6வது அறிவுக்குரிய மனித பிறப்பெடுப்பது ஒரு நிலை. இந்த பிறப்பிலும் கூட சப்தத்தால் இறைநிலையை எட்டுவதை விட சப்தமில்லாத மௌனத்தால் எட்டுவது சற்று சுலபமானது. மௌனம் என்பதும் எதுவும் இல்லாதது, பூஜ்யமும் எதுவுமே இல்லாததே. பூஜ்யம் தனியாக இருக்கும் வரை அது எதுவும் இல்லாதது. அதன் அருகே 1, 2, 3 என்று அறிவு சார்ந்த விஷயங்கள் விழுந்திடும் போது அதன் மதிப்பு அப்படியே 10 மடங்காகி விடுகிறது. உதாரணமாக 1 பூஜ்யத்தின் முன் விழும்பொழுது, அதாவது 1 ஆகிய அறிவு மௌனத்தை எட்டும் போது அது 10 மடங்கு பலம் மிக்கதாகிறது. 6 அறிவு மனிதனுக்கு பக்கத்தில் 0 விழும்போது அது 60 ஆகிறது. மனித வாழ்க்கையில் 60 ஆண்டுகள் என்பது ஒரு முழு சுற்று என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். சப்தம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் இப்படி எவ்வளவோ விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம். விக்ரமாதித்தன் வேதாளத்தை ஒரு பிடி பிடித்து விட்டான். வேதாளமும் அவனது பொது அறிவை ஏன் சோதித்தோம் என்று நொந்து கொண்டாலும், சப்தம் பற்றி நான் உன்னிடம் பேச காரணம் இருக்கிறது மகாராஜா என்றது. தெரியும், நீ கூறப்போகும் கதைக்கும் சப்தத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, சரிதானே? மிகச்சரி. ஆனால் ஒரு சிறு திருத்தமும் உண்டு. என்னது? உன் கருத்துப்படி 6 அறிவு கொண்ட மனிதனுக்கே 7 ஆகிய சப்தம் பிடிபடும் என்றாயல்லவா? திரும்பவும் தவறாக கூறுகிறாய். 6 அறிவு மனிதனுக்கே ஏழாக உள்ள சப்தம் பிடிபட்டு மொழி உருவானது. அவனுக்கு கீழான அறிவுள்ளவை மொழி இல்லாத சப்தங்களை உருவாக்கும் என்றேன். அப்படியானால் பறவைகள், மிருகங்கள், ஊர்வனவாகிய பாம்பு, தேள், எறும்புகள் பேசிக்கொள்ளாதா? பேசிக்கொள்ளும். ஆனால் அவைகளில் மானுட மொழி போல ஒரு இலக்கண நெறி இருக்காது. அது மட்டுமல்ல, அந்த உயிரினங்களும் கூட சில உணர்ச்சிகளைத்தான் சப்தம் மூலம் தன் சக உயிரினத்திடம் பகிர்ந்து கொள்ள முடியும். அது அநேகமாக உடம்பின் உணர்ச்சி சார்ந்ததாக மட்டுமே இருக்கும். உள்ளம் என்றோ அதில் நினைவுகள் என்றோ அவைகளுக்கு கிடையவே கிடையாது. விக்ரமாதித்த மகாராஜா, உண்மையில் நீ மிக மிக தேர்ந்தவன்தான். ஆயக்கலைகள் 64 சிலர் பேருக்குத்தான் கற்று வைத்திருப்பார்கள். உன்னை போல இத்தனை நுணுக்கமாக கற்று தெளிந்தவர்கள் எவருமே இருக்க முடியாது. வேதாளமே, இவ்வளவு புகழ தெரிந்த உனக்கு என்னோடு வர தைரியமில்லை பார்த்தாயா? தவறு ராஜா, தவறு. என்னை நீ சுலபமாக அடைந்து விட்டாய் என்று நாளைய உலகம் உன்னை கூறிவிடக்கூடாது என்பதே என் எண்ணம். அதற்காக இப்படியா சில நேரம் கதைகளில்தான் புதிர் போடுகிறாய், கேள்வி கேட்கிறாய் என்றால் இப்பொழுது நேராகவே என்னை பார்த்து கேட்க தொடங்கிவிட்டாய். பார்ப்போம், நீயும் எதுவரை போகிறாய் என்று நானும் பார்க்கிறேன். இனி அதிக தூரம் இல்லை ராஜா, சில கதைகள் தான். அவைகளுக்கும் நீ பதில் கூறிவிட்டால் அந்த இறுதி கதைக்குள் நான் நுழைந்து விடுவேன். அதில்தான் உன் ஒட்டுமொத்த சாமர்த்தியமும் அடங்கி உள்ளது. அது அப்படிப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை இப்பொழுது கூட சொல்லிவிடேன். நான் என்ன இளஞ்சிறுவனா? நீ வரிசையாக கதைகள் கூற நான் அதை கேட்டு இன்புற. நீ இளஞ்சிறுவனாக இல்லாமல் இருக்கலாம் ராஜா, ஆனால் நான் இங்கே உனக்கு கூறி வரும் கதைகளை காலதேவதை தன் கணக்கில் வைத்து கொண்டுதான் வருகிறாள். நாளை இந்த கதைகள் வருங்கால மானிடர்கள் கேட்கக்கூடும். அப்பொழுதே தெரியும் உன் பிரதாபம். புகழாசைக்காக எதையும் செய்யக்கூடாது. வேதாளமே, தர்ம நெறி பற்றியும் மனிதனுக்கே உரிய நல்ல மேலான குணங்களோடும் நடந்து கொண்டாலே போதும். அற்புதமாக சொன்னாய். சரி, நான் கதைக்குள் நுழையட்டுமா? தாராளமாக. என்னை சுமந்தபடி இந்த மயானத்தில் நடக்கும் உனக்கு கால்கள் வலிக்கவில்லையா? விட்டால் பறந்தல்லவா போய்விடுகிறாய்? இல்லை, நீ பதில் கூறினால்தான் பறப்பேன். அல்லாத பட்சத்தில் என்னால் பறக்க முடியாது. அப்படியானால் ஒரு பிணம் போல் உன் உடலை கீழேயே போட்டு விடுகிறேன். அதை செய் முதலில். விக்ரமாதித்தனும் அவ்வாறே செய்ய வேதாளமும் மயானத்தில் சமாதிகள் சிலவற்றுக்கு நடுவே கிடந்தபடி அவனுக்கு கதையை கூற ஆரம்பித்தது. சப்தம் பற்றியும் மொழி பற்றியும் மற்ற ஜீவராசிகள் பற்றியெல்லாமும் நுட்பமாக பேசிய மகாராஜனே, நான் கூறப்போவதும் இப்போது நான் பிணமாக கிடப்பது போல கிடந்த ஒருவனை பற்றிதான். மயானத்தில் பிணமாக கிடந்த போதுதான் அவனுக்கும் புத்தி தெளிவு ஏற்பட்டது. போதும், கதையை தொடங்கு. யாரவன்? அவன் பெயர் என்ன? எந்த ஊர்?
அவன் பெயர் அனந்தசேனன். சங்கராபுரி அவனது தேசம். வாலிப வயதில் இருந்த அவனும் படிக்காத படிப்பில்லை, அறியாத கலைகள் இல்லை. இருந்தும் அவனுக்கு இறைவன் ஒரு விசேஷ ஆற்றலையும் அளித்திருந்தான். என்னது? மாயமாய் மறையும் தன்மையா, இல்லை மனதை கயிறாக திரிக்கும் ஆற்றலா? அவையெல்லாம் அற்ப வித்தைகள். இவனுக்கு இறைவன் அளித்திருந்தது பிற உயிரினங்கள் சப்தம் எழுப்பி பேசிக் கொள்ளும் போது அதை உணரும் ஆற்றல். ஆச்சரியப்படுத்தும் ஆற்றல்தான். ஆனால் அது அல்லவா அவனுக்கு வினையாகியது? அப்படி வினையானதால் தான் கதையும் தோன்றியது. நீயும் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறாய். உண்மைதான். விஷயத்தை முழுவதுமாக கேள். இந்த அனந்தசேனனுக்கும் ஆனந்தி என்கிற ஒரு பெண்ணின் பால் காதல் மூண்டது. அப்படியானால் அவள் பேரழகியாகத்தான் இருக்க வேண்டும். சரி, மேலே செல். கதையிலா இல்லை முருங்க மரத்திற்கா? பரவாயில்லையே, இந்த வேளையிலும் உன்னிடம் நகைச்சுவை ததும்புகிறதே. கதையில்தான் உன்னை மேலே போகச் சொன்னேன். போகின்றேன், போகின்றேன். அனந்தசேனன் ஆனந்தியின் அழகில் மயங்கி அவளை மனம் செய்து கொண்டான். ஆனந்திக்கோ தான் அழகி என்பதில் கர்வம் மட்டுமல்ல, தன் கணவன் தன்னை தவிர யாரையும் மனதாலும் நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்று ஒருவித துர்புத்தி. தவறு வேதாளமே, ஒரு பெண் அப்படி நினைப்பது துர்புத்தியால் அல்ல, அதிகபட்ச ஈடுபாட்டால். சரி ராஜா, நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கொள். பிரச்சனையே அவள் அப்படி நினைப்பதில் தான் ஆரம்பமாயிற்று. சரி சரி, விஷயத்தை கூறி முடி. அனந்தசேனனுக்கு மணிமான் என்று ஒரு பெயரும் உண்டு. இந்த மணிமான் தன் மனைவி ஆனந்தியுடன் படுக்கையில் உல்லாசமாக இருந்தான். அப்போது அவளும், நீங்கள் இவ்வேளையில் என்னிடம் எதையும் ஒழிக்கக்கூடாது, நானும் எதையும் உங்களிடம் ஒழிக்க மாட்டேன் என்று அவள் வாழ்க்கையில் நடந்த அவ்வளவையும் கணவனாகிய மணிமானிடம் கூறத் தொடங்கினாள். அவள் ஆற்றில் குளித்து கொண்டிருந்த போது அவளது மேலாடை அடித்து சென்றதில் இருந்து திருமணத்திற்கு முதல் நாள் தன் வீட்டில் இறுதியாக சாப்பிட்ட உணவு வரை ஒன்றை கூட அவள் மனதில் ஒலிக்கவில்லை. இப்பொழுது புரிகிறது, மணிமான் பிரச்சனையே அவன் அவளிடம் எதையோ ஒழிக்கப் போகிறான் என்பதில்தான் இருக்கிறது. சரிதானே? அதுவேதான். முதல் இரவுகளில் வரும் மிகவும் ஆபத்தான விஷயம் இது. மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டிவிடுகிறோம் என்னும் பெயரில் ஆணும் பெண்ணும் செய்து கொள்ளும் ஒரு அக்னி பிரவேசம் இது. ஏன் அப்படி கூடுகிறாய் ராஜா? மனம் விட்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது ஒரு பிழையா என்ன? மனம் விட்டு என்று கூறினாயே, அதில்தான் உள்ளது சிக்கலே. ஒரு ஆணை விட பெண் இம்மட்டில் தொட்டால் சினுங்கியாக இருப்பாள். திருமணத்திற்கு முன் ஒரு ஆண் நிச்சயம் பல பெண்களை மனத்தால் இணைத்திருப்பான். அப்படியெல்லாம் நினைக்காமல் இருக்கவும் முடியாது. இந்த உண்மையை கூறினால் பெண்கள் தாங்கிக் கொள்ள வேண்டுமே. பெண்கள் மட்டும் யாரையும் நினைக்காதவர்களா என்ன? சரி சரி, நீ விஷயத்திற்கு வா. முதலிரவில் அவள் மனம் விட்டு பேசினாள். இவன் என்ன செய்தான்? இவனும் மனம் விட்டு பேசினான். தன் மனதில் எதையும் மறைக்கவில்லை. ஒரு பரத்தையிடம் போக ஆசைப்பட்டதை கூட கூறிவிட்டான். பலே, பிறகு? அப்போதுதான் அந்த கட்டிலுக்கு கீழே இரு எறும்புகள் பேசிக்கொண்டது காதில் விழுந்தது. ஓ, பிரச்சனை இப்பொழுது இப்படி திசை திரும்புகிறதா? ஆமாம், முழுவதுமாய் கேள். அந்த எறும்புகள் இரண்டும் நகர முடியாமல் நிற்க ஒரு எறும்பு இன்னொரு எறும்பிடம் கேட்டது, ஏன் மேற்கொண்டு செல்லாமல் நிற்கிறாய்? நான் என்ன செய்வது? மேலே கட்டலில் ஒரு புதுமண தம்பதிகள் மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் அவர்கள். அவர்களால் கடந்த காலங்களைத்தான் பேசிக் கொள்ள முடியும். ஆனால் எதிர்காலம் அவர்களுக்கு தெரியாதல்லவா? அதனால் என்ன, தெரிந்ததை அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இதில் பிழை என்ன இருக்கிறது? இதில்தான் பிழையே இருக்கிறது. எப்படி? முதல் எறும்பு அடுத்த எறும்பிடம் கேட்டது. இவர்கள் வாழ்க்கை இந்த இரவில் இன்னும் சில வினாடிகளே தான். அதன் பின் இவர்கள் நிரந்தரமாக பிரியப் போகிறார்கள். அப்படியா? அதுதான் அவர்களின் விதி. எறும்புகளின் பேச்சு மணிமான் காதில் விழுந்ததுதான் தாமதம். அவன் முகம் இருண்டு போனது. சகஜமாய் பேசிக் கொண்டிருந்த பேச்சும் தடைபட அப்படியே வருத்தமாகி போனான். அடடா! ஆனால் அவளோ அவன் அப்படி முகம் மாறியதன் பின்னால் பெரிதாக ஏதோ இருப்பதாக கருதி, உண்மையை மறைக்காமல் கூற, எதை மனதில் மறைக்கிறாய் என்று கேட்க தொடங்கிவிட்டாள். மணிமானும் தான் கேட்டதை கூறிவிடும் விருப்பத்தில் வாயை திறந்தான். ஆனால் அதை கீழிருந்து கவனித்துக் கொண்டிருந்த எறும்பானது பார்த்துவிட்டு அவனை தடுத்தது. மணிமானே, நீ வாயை திறந்து நான் சொன்னதை உன் மனைவியிடம் கூறக்கூடாது. நான் கூறியது தேவ ரகசியம். மீறி நீ அதை கூறினால் உன் தலை சுக்கு நூறாக சிதறிப்போகும் என்றது. பாவம் மணிமான், பிறகு என்னதான் செய்தான்? என்ன செய்வான்? மனைவியிடம் ஒன்றுமில்லை என்று சமாளிக்க முயன்றான். அவளோ விடவில்லை. நீ மனதில் மறைப்பதை கூறாவிட்டால் நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று மிரட்டினாள். எறும்பு கூறியது உண்மைதான் என்று கருதியவன் இப்படி எதுவும் கூறாமல் பிரிவதற்கு உண்மையை கூறி உயிரை விட்டு பிரிவது மேலானது என்று கருதினான். அப்படியா? இது என்ன மோசமான முடிவு? அடுத்து நடந்ததை கேள். மனைவியை பார்த்தவன், நான் இப்பொழுது இரு எறும்புகள் பேசிக் கொண்டதை கேட்டேன். அதை உன்னிடம் கூறினால் என் தலை வெடித்து சிதறிவிடும் அபாயம் உள்ளது என்றான். அதன்பின் அவள் அதை நம்பவில்லை. நீ பொய் சொல்கிறாய். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என்னிடம் பொய் கூறுகிறாய் நீ என்றாள். மணிமானுக்கு வேறு வழி தெரியவில்லையோ? ஆம், மணிமான் கூறினான். சரிதாயே, நான் எறும்புகள் என் காதில் உரைத்ததை உன் காதில் நான் உரைத்து விடுகிறேன். அதற்கு முன் மயானத்தில் எனக்கு சிதையமைத்து கட்டைகளை அடுக்கிவிட்டு வருகிறேன். நான் உண்மையை கூறியவுடன் நான் இறந்து போவது சத்தியம். நீயும் அப்படியே எனக்கு தீயிட்டு எரித்து விடலாம் என்றான். அவளும் அதற்கு சம்மதம் என்றாள். அவனும் சுடுகாட்டுக்கு சென்று சிதைமேடை அமைத்து வரிசையாக அதில் எரிக்கட்டைகளை அடுக்கி கொண்டு அதில் ஏறிப்படுத்தும் கொண்டான். அவளுக்கோ அவனுக்கு என்ன ஆகப் போகிறது என்பது பற்றி கவலையே இல்லை. அவன் என்ன கூறப்போகிறான் என்பதில்தான் அவளது எண்ணமெல்லாம் இருந்தது. அப்பொழுது அந்த மயானத்தில் இரண்டு ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒன்று ஆணாடு, இன்னொன்று பெண்ணாடு. ஆணாட்டை பெண்ணாடு மணிமானை அணந்தி அடக்கியது போலவே அடக்க பார்த்தது. அதன்படி அது ஒரு இடிந்த கிணற்றினை காட்டி, நீ அங்கு போய் புல்மே என்றது. அதற்கு ஆணாடு, நான் அங்கே சென்று புல்மேய்ந்தால் அந்த கிணற்றில் விழுந்து இறக்க வேண்டி வரும். உன் பேச்சை கேட்டு கிடக்க நான் ஒன்று முட்டாள்கில்லை. ஒரு பெண் பேச்சை எதற்கு கேட்க வேண்டுமோ அதற்கு தான் கேட்க வேண்டும் என்றது ஆணாடு. அந்த ஆடுகளின் பேச்சை கேட்ட மணிமான் சட்டென்று சிந்தனை வயப்பட்டான். சிதைமேடையில் இருந்து எழுந்தான். தன் மனைவியாகிய ஆனந்தியை பார்த்து, நீ என் உயிர் போவதை பற்றி கூட அஞ்சாதவள். அப்படிப்பட்ட உன்னிடம் அந்த எறும்புகள் பேசியதை கூறி நான் என் இன்னுயிரை விட்டுவிட தயாரில்லை. நீ தாராளமாக இப்பொழுதே பிரிந்து போகலாம். நான் என் வழியே போய்க் கொள்கிறேன் என்றான். வேதாளம் கதையை முடித்து விட்டது. விக்ரமாதித்தனையும் பார்த்தது. அவன் முகத்தில் குறிஞ்சிருப்பு.
என்ன ராஜா, என் கேள்வி எப்படிப்பட்டது என்று யோசிக்கிறாயா? அதை விட கடைசி நொடியிலாவது ஆட்டின் பேச்சை கேட்டு மணிமான் உயிர் தப்பினானே, அதை எண்ணினேன்.
நீயே சொல், இந்த கதையில் மணிமான் சிறந்தவனா இல்லை அவன் மனைவி சிறந்தவளா? யார் சிறந்தவர்கள், யார் செயல் பெரியது?
இருவருமே அறிவிலிகள்.
அப்படியா?
ஆமாம், மனம் விட்டு பேசுவதாக கூறி இப்படியா மாட்டிக்கொள்வது? மணிமான் பேசியதும் தவறு, ஆனந்தி அவனை நிர்பந்தித்ததும் தவறு.
அப்படியானால் இதில் யார்தான் சிறந்தவர்கள்? அந்த ஆணாடுதான். அது என்ன அழகாக அந்த பெண்ணாட்டை சமாளித்தது!
ஆஹா,
அதை கேட்டுதானே மணிமானுக்கும் புத்தி தெளிந்தது.
விக்ரமாதித்தன் இப்படி ஒரு பதிலை கூறியிருக்கக்கூடாது. கூறியதுதான் தாமதம்.
வேதாளம் அது சரியான விடை என்பதால் இருந்த இடத்திலிருந்தே சிறகு முறைத்தால் போல பறந்து விட்டது.
பகுதி 24 முற்று பெற்றது. விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 25. ஆசிரியர் இந்திரா சௌந்தரராஜன்.
விக்ரமாதித்தராஜனே, இந்த முறை நான் உனக்கு புதிய முறையில் கதை கூறப்போகிறேன் என்றது வேதாளம்.
விக்ரமாதித்தனும் நீ சொல்லி முடித்தால் போதும் என்றபடியே அதை பார்த்தான்.
அழகாய் ஒரு பெண், வேதாளம் ஆரம்பித்தது. ஒரு மாறுதலுக்காக குரூபியாய் ஒரு பெண் என்றுதான் சொல்லேன்.
விக்ரமாதித்தன் சலித்து கொண்டான்.
அது எப்படி ராஜா? குரூபியாக ஒரு பெண் இருந்தால் அவளை எந்த ஆண்மகன் விரும்புவான்?
அப்படியானால் இவளை விரும்ப ஒருவன் வந்தான் என்று சொல்.
ஒருவன் இல்லை, 4 பேர் வந்தனர்.
4 பேர்களா?
ஆமாம், இந்த 4 பேர்களும் உருவத்தாலும் ஒன்றே போன்றவர்கள்.
ஒரு தாய் வயிற்று மக்களோ?
அது தெரியாது. ஆனால் 4 பேரிடமும் 4 விதமான வித்தைகள் இருந்தன.
அது என்ன என்றுதான் கூறேன்.
ஒருவன் அருமையாக நெசவு நெய்பவன், மிக வேகமாகவும் ஆடைகளை நெய்வதில் கெட்டிக்காரன்.
சரி, அடுத்தவன்?
இரண்டாமவன் பாஷா ஞானி. அதாவது இவனுக்கு இந்த உலக மொழிகள் எல்லாமே தெரியும்.
பலே, சரி மூன்றாமவன்?
மூன்றாமவன் ஒரு சுத்த வீரன், எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுபவன்.
சரி, நான்காமவன்?
இவன் பெரிய மாயாவி. அதாவது மந்திர வித்தையில் இவன் ஈடு இணையற்றவன். குறிப்பாக இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதில் இவன் நிகரில்லாதவன்.
சரி, இவர்கள் 4 பேரும் அந்த பெண்ணை விரும்பினார்களா?
ஆம், வரிசையாக வந்து நின்று தங்கள் திறமைகளையும் எடுத்து காட்டினார்கள்.
இவர்களில் யாரை அந்த பெண் தேர்வு செய்திருப்பாள் என்று தானே நீ கேட்கப் போகிற கேள்வி?
சரியாக விஷயத்திற்கு வந்துவிட்டாயே, வேறு கேள்விக்கு இங்கு இடம் ஏது? சரி, விடை என்ன கூறு, நானும் பறக்க தயாராக வேண்டுமே.
கூறுகின்றேன். நீ பறந்தாலும் உன்னை நான் விடப்போவது இல்லை.
இப்பொழுதே அடுத்த கதைக்கும் சென்றுவிடு. நீ விடையை கூறாத நிலையில் என்னால் உனக்கு அடுத்த கதையை கூற முடியாது மன்னா.
சரி, கூறுகிறேன். அந்த பெண் வீரமுள்ள இளைஞனைத்தான் தேர்வு செய்திருப்பாள்.
ஏன் அப்படி? நெசவு கலையில் தேர்ந்தவன் உழைப்பாளி, பாஷா ஞானம் மிக்கவனோ நாடோடி, மந்திர ஞானம் உடையவன் கல்விமான். இவர்களை ஒரு அடியில் சாய்த்து விட்டு நிமிர்ந்து நிற்கும் வீரனைத்தான் எந்த பொண்ணும் முதலில் விரும்புவாள்? வீரம் இல்லாத ஞானத்தை பெண்கள் பொதுவில் விரும்ப மாட்டார்கள்.
விக்ரமாதித்தன் சொன்ன பதிலை தொடர்ந்து பறக்க தொடங்கியது வேதாளம்.
விக்ரமாதித்தனும் பின்தொடர்ந்து ஓடி அதை திரும்ப தன் வயப்படுத்தி கொண்டு வர ஆரம்பித்தான்.
பகுதி 25 முற்று பெற்றது. விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 26. ஆசிரியர் இந்திரா சௌந்தரராஜன்.
ராஜா, இந்த முறை நான் கூறப்போகும் கதை மிக வித்தியாசமானது. நீ கேட்டால் ஆச்சரியம் உருவாய்.
உனது எல்லா கதைகளிலுமே வித்தியாசமும் ஆச்சரியமும் எழும்பாமல் இல்லை. நீ கதைக்கு வா வேதாளமே.
விக்ரமாதித்தன் வேதாளத்தை கதைக்குள் இழுத்தான். அதுவும் அனங்கபுரம் என்னும் நகருக்குள்.
ஆட்சி செய்தபடி இருக்கும் வீரபாகு என்பவனிடம்தான் சென்று நின்றது.
அனங்கபுரம் வாணிபத்திற்கு பேர் போன ஊராகும். அதிலும் கடல் முத்துக்கள் அனங்கபுரத்தில் தான் மிகுதியாக கிடைக்கும். அந்த முத்து வியாபாரத்தில் மிக மிக தேர்ந்தவர் அர்த்ததத்தர் என்பவர். இவரிடம் மட்டும் 100க்கு மேல் முத்து குளிப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களுடன் இவரும் கடலுக்கு சென்று முத்து குளிப்பு வைபவத்தை தினமும் நடத்துவார். அகண்ட கடல் வெளியில் எங்கே முத்துக்கள் ஏராளமாய் கிடைக்கும் என்பதை எல்லாம் மிக சரியாக உணர்ந்து கூறக்கூடியவர். இவருக்கு ஹேமாவதி என்றும் ரத்னாகரன் என்றும் 2 மக்கள். ஹேமாவதி இளமையின் வாசலில் இருப்பவள். இவளது எழிலை கண்டு இவள் மேல் ஆசைப்படாதவர்களே இல்லை. ஒரு நாள் ரத்னாகரனை காண வந்த அவன் நண்பன் சந்திரஜெயன் என்பவன் ஹேமாவதியை பார்த்து உருகி போனான். மணந்தால் இப்படி ஒரு பெண்ணை தான் மணக்க வேண்டும், இல்லாவிட்டால் இறந்து விடலாம் என்கிற அளவுக்கு ஹேமாவதி மேல் காதல் கொண்டு விட்டான். ஹேமாவதியும் அவன் மேல் காதல் கொண்டதுதான் ஆச்சரியம். பழம் நழுவி பாலில் விழுவது என்பதே பெரியது. அதுவும் நழுவி வாயில் விழுவது என்பதை போன்றது இது. ஹேமாவதியும் சந்திரஜெயனும் தனிமையில் சந்தித்து தங்கள் காதலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து கொண்டு செல்லும் போது ஹேமாவதியின் அப்பாவான அர்த்தத்தரை காண வந்த அவரது வர்த்தக நண்பரின் மகனான மோகனன் என்பவனும் ஹேமாவதி மேல் தீராத காதல் கொள்கிறான். தன் விருப்பத்தையும் அவன் அர்த்ததத்தரிடம் கூறிவிட அர்த்ததத்தரும் மிக மிக மகிழ்ந்தவராக மோகனனுக்கே தன் மகள் ஹேமாவதி என்று முடிவு செய்தார். அதற்கு காரணமும் இருந்தது. மோகனன் மிகப்பெரிய முத்து வியாபாரி, செல்வந்தன். ஹேமாவதி அவனை மனம் செய்து கொண்டால் செல்வ செழிப்போடு இருப்பாள் என்பதுதான் அவர் எண்ணம். ஆனால் பாவம் அர்த்ததத்தர், அவருக்கு ஹேமாவதிக்கும் சந்திரஜெயனுக்குமான காதல் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. தன் மகள் தன் பேச்சை மீறமாட்டாள் என்கிற நம்பிக்கையிலும் உரிமையிலும் மோகனன் வீட்டிற்கு சென்றிருந்த இடத்தில் நிச்சயமே செய்து கொண்டு வந்து விடுகிறார். விஷயத்தை கேள்விப்பட்ட ஹேமாவதி அப்படியே நொறுங்கி போகிறாள். நிச்சயம் என்று ஒன்று ஆகிவிட்டதால் அப்பாவிடம் தன் காதல் பற்றியெல்லாம் பேசவும் துணிவு இல்லை. அவ்வளவுதான், நடந்தது நடந்துவிட்டது, இனி எதையும் மாற்ற முடியாது என்று முடிவுக்கு வருபவள் அதன்பின் சந்திரஜெயனையே சந்திக்க மறக்கிறாள். தினமும் அவளுக்காக காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து திரும்பிய சந்திரஜெயனும் ஒரு நாள் பொறுக்காமல் வீட்டிற்கே வந்து ஹேமாவதியை பார்த்து பதறிய போதுதான் அவனுக்கு விஷயமே தெரிய வந்தது. அன்பே, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. என் தந்தையார் என்னை வேறு ஒருவருக்கு நிச்சயித்து விட்டார். எங்கள் குடும்பம் வாக்கு தவறாத குடும்பம். நான் மறுத்தால் என் அப்பா வாக்கு தவறிவிட்டார் என்று ஒரு குற்றம் ஏற்படும். அதன்பின் அர்த்ததத்தர் மக்களான நாங்கள் நற்பெயரை இழப்போம். எனவே என்னை மன்னித்து விலகிவிடுங்கள் என்கிறாள் ஹேமாவதி. சந்திரஜெயனோ மறுக்கிறான். வா, ஓடிப்போகலாம், உல்லாச வாழ்க்கை வாழலாம். அந்த முத்து வியாபாரி மோகனனை விட நான் உன்னை சிறப்பாக வைத்துக் கொள்வேன் என்றான். இருந்தும் ஹேமாவதி மறுத்தாள். அண்ணன் ரத்னகரனுக்கு தெரிய வந்தால் அவனும் வருந்துவான் என்று கருதியவள் உயிர் போனாலும் சொல் பிசகக்கூடாது என்பதில் உறுதியாக நின்றாள். இறுதி வரை சந்திரஜெயனோடு சேர்ந்து ஓடிடாமல் நின்றவள் தந்தை அர்த்ததத்தர் அவளுக்கு நிச்சயம் செய்த மோகனனையே மணந்து கொள்ள தீர்மானித்தாள். ஹேமாவதியின் உறுதியும் அப்பாவின் வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் எண்ணியதையும் நினைத்து நினைத்து சந்திரஜெயனும் உருகத் தொடங்கிவிட்டான். திருமண தேதியும் நிச்சயிக்கப்பட்டது. நாட்கள் வேகமாக செல்லத் தொடங்கின. சந்திரஜெயனிடமோ கலக்கம். அவன் உடலும் மனமும் உருக்குலைந்து திருமணம் நடக்கும் முன்பே அவன் இறந்துவிடக்கூடும் என்னும் அளவுக்கு சந்திரஜெயன் துவண்டு போய்விட்டான். இந்த விஷயம் ஹேமாவதிக்கும் தெரிய வந்தது. அவள் மனது அனற்புழு போல துடித்தது. ஒருபுறம் காதல், மறுபுறம் கல்யாணம், இரண்டிற்கும் இடையில் அவள் கிடந்து தவித்தாள். இறுதியாக துணிவை வரவழைத்து கொண்டு சந்திரஜெயனை சந்திக்க கிளம்பினாள். சந்திரஜெயனும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஹேமாவதி, நீயா? நானேதான். இது என்ன கோலம்? அதை பற்றி உனக்கு என்ன கவலை? உனக்கு தான் நான் தேவையில்லாதவன் ஆகிவிட்டேனே. அது ஒரு வகையில் உண்மைதான். விதி அப்படி செய்துவிட்டது, அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அதே விதிதானே முதலில் உன்னை என்னிடம் காட்டி காதலிக்கவும் வைத்தது. உண்மைதான். இப்பொழுதும் என் காதல் பொய்யில்லை. அதே சமயம் என் தந்தை வார்த்தையும் பொய்யாகிவிடக்கூடாது அல்லவா? தந்தை, 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 எப்பொழுதும் அவர் புராணம்தான் உனக்கு. உலகத்தில் எந்த தந்தை காதலுக்கு இசைந்திருக்கிறார்? அவர்களுக்கு அவர்கள் விருப்பம்தான் எப்பொழுதும் பெரிது. உணர்ச்சி வசப்பட்டு உன் காதலுக்காக தந்தையின் கடமையை கொச்சைப்படுத்தாதே. என்னை ஒருவன் கையில் பிடித்துக் கொடுக்க வேண்டியது அவர் கடமை அல்லவா? அந்த ஒருவனாக நான் இருக்கிறேன். என்னை விட்டுவிட்டு அவர் எதற்கு அந்த முத்து வியாபாரியை தேர்வு செய்தார்? அம்மட்டில் நான் தான் குற்றவாளி. நான் உன்னை காதலிப்பதை என் தந்தை அறியவில்லை. அறிந்திருந்தால் நிச்சயம் என் விருப்பப்படி உனக்கே என்னை நிச்சயம் செய்திருப்பார் என்றால் இப்பொழுது நீ அதை கூறலாமே. காலம் கடந்துவிட்டது. மோகனனுடன் எனக்கு நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. அதை நீ ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வேறு வழி இருக்கிறது. சந்திரஜெயன் திடீரென்று அவளுக்கு அதிர்ச்சி அளித்தான். என்ன வழி? அவளும் கேட்டாள். உன் வரையில் நீ என் காதலையும் பொருட்படுத்தலாம், உன் தந்தை சொல்லையும் காப்பாற்றலாம். எப்படி? நீ எனக்கு முதலில் மனைவியாகிவிடு. என் காதலை நீ மதித்தது போல் இருக்கும். போனால் போகிறது என்று அந்த மோகனனுக்கு மாலை சூடு. உன் தந்தையின் வாக்கையும் காப்பாற்றியதாகிவிடும். ஒரு பெண்ணுக்கு இரு கணவர்களா? உன் வரையில் விதி அப்படித்தான் நிர்பந்திக்கிறது. இல்லாவிட்டால் நீ என்னையோ இல்லை உன் தந்தையையோ ஏமாற்றிய பாவத்திற்கு அல்லவா ஆளாவாய்? சந்திரஜெயன் நன்றாகவே ஹேமாவதியை மடக்கினான். ஹேமாவதியும் குழம்பி போனாள். என்ன சொல்கிறாய்? என்ன சொல்வது? விதி என்னை உங்களிடம் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது. நான் தான் நீ மோகனனை மணந்து கொள்ள சம்மதிக்கிறேனே, பிறகு என்ன கவலை? அந்த அளவிற்கா என் மீது உனக்கு பிரேமை? ஆம், என்னை உன்னால் மறக்கவே முடியவில்லை. உன் உருவம் திரும்ப திரும்ப என்னுள் எழும்பி எழும்பி தழும்பி வழிகிறது. அப்படியானால் உனக்கு என் உடல் மீது தானே கண்? அப்படித்தானே? நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள், எனக்கு நீ வேண்டும். நீ பேசுவதிலிருந்து ஒரு விஷயம் துல்லியமாக தெரிகிறது. நீ என் உடம்பைத்தான் முகிக்கிறாய், ஆனால் உள்ளத்தை உனக்கு அளிக்க முடியாது. உடம்பை அழித்துவிட்டு உள்ளத்தை என்ன செய்வாய்? அது உனக்கு வேண்டாத கவலை. உனக்கு தேவை என் உடல் என்பது விளங்கிவிட்டது. இதனை ஒரு முறை அனுபவித்து விட்டால் அடங்கிவிடும் உன் ஆசை, சரிதானே?
உண்மைதான். அது சரி, உடம்பை எப்பொழுது தரப்போகிறாய்? இப்பொழுதா, நாளையா?
உடல்நலம் என்பதே துளியும் இல்லாமல் போயும் உன் காமத்திற்கு இருக்கும் சக்தியை எண்ணி வியக்கின்றேன் நான். அதே சமயம் மிக அழகாய் நான் பிறந்து விட்டதற்காக மிகவும் வருத்தமும் படுகிறேன். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். மனமேடையில் என்னை மோகனன் மணக்கும் வரை நான் கட்டாயம் கன்னித்தன்மை கெடாதவளாக இருந்தாக வேண்டும். அதுவே எனக்கான தர்மம். எனவே திருமணம் நடக்கும் வரை பொறுத்திரு. இது என்ன கூத்து? உனக்கு திருமணமாகிவிட்டால் நீ முழுக்க அந்த மோகனனுக்கு அல்லவா உரிமையாகி விடுகிறாய்? அதன்பின் அதை சொல்லி என்னை ஏமாற்றலாம் என்பது உன் எண்ணமா? நிச்சயமாக இல்லை. எங்கள் குடும்பம் சொல்லில் நிற்பதிலே பெயர் போன குடும்பம். ஒரு முறை சொல்லிவிட்டால் உயிரே போனாலும் அதிலிருந்து மாறமாட்டோம். அப்படியானால் திருமண மேடையில் நான் கன்னியாக கட்டாயம் இருக்க வேண்டும். தாலியை கட்டிய பின் இரவுதானே எனக்கும் மோகனனுக்கும் முதலிரவு? அதுதானே முறை? அன்று மாலையே நான் உன்னை தேடி வந்து என்னை தருகிறேன். சம்மதம்தானே? உன்னை நம்பலாமா? வேண்டுமானால் எழுதி தரட்டுமா? இல்லை, உன்னை நான் நம்புகிறேன். நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்றும் பார்க்கிறேன். நான் சொல்லில் பிசகவே மாட்டேன். உன்னிடம் என்னை ஒப்படைப்பேன். அதன்பின் என் கணவராக வந்துவிட்ட மோகனனிடம் நடந்ததை கூறி நான் உங்களுக்கு தகுதி இல்லாதவள் என்று கூறிவிட்டு என் உயிரை விட்டு விடுவேன். ஹேமாவதி இறுதியாக கூறியதை கேட்டு ஒரு வினாடி சந்திரஜெயன் துணுக்குற்றாலும் அதற்காக கலங்கவில்லை. ஹேமாவதி சொன்னபடி நடக்கிறாளா என்று பார்க்க தொடங்கினான். ஹேமாவதி வரையில் திருமண நாளும் வந்தது. திருமணமும் வெகு இனிதாக ஈடேறியது. மனக்கோலத்தில் தங்க நகைகள் ஜொலி ஜொலிக்க அவளை பார்க்க பார்க்க அழகு பதுமையாக விளங்கினாள். அவள் மனமோ அந்த திருமணம் ஏன் நடக்கிறது என்றுதான் இருந்தது. ஒரு வழியாக சடங்குகள் முடிந்தன. அடுத்தது முதல் இரவுதான். அதற்கான அலங்கார பணிகள் ஆரம்பமாகிவிட்டன. ஹேமாவதியும் சந்திரஜெயனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற மெல்ல நழுவத் தொடங்கினாள். அவனை கானகத்தில் இருக்கும் ஒரு பாழடைந்த மாளிகைக்கு வர சொல்லியிருந்தாள். அந்த மாளிகை நோக்கித்தான் நடந்தாள். உடம்பில் தங்க நகைகள் மின்ன ஒரு சொர்ண பதுமையாக அவள் நடந்து செல்லும் போது அவள் முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் எதிரில் ஒரு கள்வன், அவன் கைகளில் ஒரு கத்தி, அவன் கண்களிலோ ஆசை கண்ணல். ஹேமாவதி நடுங்கத் தொடங்கினாள். ஓ பெண்ணே, இந்த இரவு நேரத்தில் இவ்வளவு நகைகளுடன் எங்கே செல்கிறாய்? அவன் கத்தியை காட்டி மிரட்டியபடியே கேட்டான். ஹேமாவதியும் திக்கள் திணறலுடன் வாயை திறந்தாள். கல்வனே, நான் ஒரு அபாகியவதி. இன்றுதான் எனக்கு திருமணம் ஆயிற்று. இந்த திருமணத்திற்கு காரணம் என் தந்தையின் விருப்பம். அதே சமயம் என்னை காதலித்தவர் என் உடம்பையாவது தனக்கு கொடு என்று கேட்கிறார். நான் என்ன செய்வது? திருமண சடங்கின் போது நான் கண்ணி கழியாதவளாக இருக்க வேண்டும். அதனால் அவரை பொறுத்திருக்கச் சொன்னேன். திருமணம் முடிந்துவிட்டது. அவருக்கு நான் வாக்கு கொடுத்தபடி என் உடலை அவருக்கு தரத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன். அவள் பதிலை கேட்ட கல்வன் ஏராளமாக அதிர்ந்தான். அடிப்பாவி, இது என்ன விந்தை? நீ உன் கணவனை ஏமாற்றுகிறாய் என்பது உனக்கு தெரியவில்லையா? இல்லை, என் காதலர் என் உடம்பை அனுபவித்த பின் அனைத்து உண்மைகளையும் அவரிடம் கூறிவிடுவேன். அதன்பின் நான் உயிர் வாழ்வதிலும் அர்த்தமில்லை. எனவே இறந்துவிடும் எண்ணத்தில் இருக்கின்றேன். இது அதைவிட கூடிய செயல். எல்லாவற்றிற்கும் காரணம் உன் காதலன். அவனுக்காக நீ உடலை தருவது தவறான முடிவு. உண்மைதான். ஆனால் நான் அவர் மனதிலும் ஆசையை வளர்த்து விட்டேனே, அதை நான் தானே தணிக்க வேண்டும். அதன் மூலம் நீ உன் கணவரையும் ஏமாற்றி நீயும் அழிந்து போகிறாயே. இது சரியான செயலா? என்ன செய்வது? இரு ஆடவர்கள் என் வாழ்வில் என்னை மீறி குறுக்கிடும் போது நான் இப்படி நடந்து கொள்வதில் தானே ஒருவரையாவது திருப்திப்படுத்த முடிகிறது? பிற திருப்தியை பார்த்து உன் தலையில் மண்ணை எள்ளி போட்டுக் கொள்ளாதே. இனி எதை பற்றி சிந்திப்பதிலும் அர்த்தமில்லை. என் விதி அப்படி. அப்படியானால் உன் காதலனுக்கு முன்பு நான் உன்னை அனுபவித்து விட்டால்? வேண்டாம், தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அவருக்கே இந்த உடல், அதன் பிறகு திரும்பி வரும்போது நீ என்னை உன் விருப்பம் போல எது வேண்டுமானாலும் செய்து கொள். உன்னை எப்படி நம்புவது? வேண்டுமானால் சத்தியம் செய்யட்டுமா? வேண்டாம். எப்பொழுது நீ உன் காதலனுக்கு கொடுத்த வாக்கிற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாயோ நீ என் வாக்கையும் காப்பாற்றுவாய் என்பது எனக்கு தெரியும். உன்னை சோதிப்பதற்காக அப்படி கேட்டேன். நீ வர தேவையில்லை, போய் வா. கல்வன் அவளிடம் நீண்ட விவாதம் நடத்தி முடித்துவிட்டு ஹேமாவதியை அனுப்பி வைத்தான். ஹேமாவதியும் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு தன் விதியை நொந்து கொண்டு நடந்தாள். அந்த திருடன் அவளுக்காக வியக்க ஆரம்பித்தான். சந்திரஜெயனும் பாழடைந்த மண்டபத்தில் காத்து கொண்டிருந்தான். சொன்னபடி ஹேமாவதி மணக்கோலத்தில் வந்து நிற்பதை பார்த்து பூரித்து போனான். அப்படியே ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டான். ஹேமாவதி நடந்தவைகளை ஒன்றுவிடாமல் கூறினாள். அதையெல்லாம் கேட்க கேட்க சந்திரஜெயனிடம் ஸ்தம்பிப்பு. அவளோ அவன் எதிரில் ஆடைகளை களையச் சென்றாள். ஆனால் அவனோ தடுத்தவனாய், போதும் ஹேமாவதி, நீ சொன்னபடி நடந்து கொண்டு விட்டாய். முதலில் நீ வரமாட்டாய் என்றுதான் நினைத்தேன். அடுத்து நீ வரும் வழியில் ஒரு கள்வனிடம் அகப்பட்டும் நீ அவனையும் சமாளித்து என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய். ஒரு கள்வன் கூட உன்னை நம்பி விட்டு விட்டிருக்கிறான். நான் அவனை விடவும் கீழானவன் அல்ல. எனவே நீ கன்னியாகவே திரும்பி செல். தாலி கட்டிய உன் கணவனுக்காக உன்னை உரிமையாக்கி நீ பல்லாண்டு வாழ வேண்டும். உன்னை இப்படி ஒரு இக்கட்டில் சிக்க வைத்ததற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்றான் சந்திரஜெயன். அதை கள்வனும் ஒளிந்திருந்து பார்த்து பூரித்து போனான். ஹேமாவதியும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதாக கருதி அங்கிருந்து சென்றாள். அதன்பின் முதல் இரவில் மோகனிடமும் எதையும் மறைக்காமல் கூறி அவனது அன்பையும் ஆதரவையும் கூட கேட்டு பெற்றாள். மோகனனும் அவளை மறுக்கவில்லை. முதல் இரவு முன்பே அவள் இப்படி இரு ஆண் மக்களிடம் சென்று வந்ததற்காக வருந்தவும் இல்லை. அவளை முழுமனதாக ஏற்றுக்கொண்டான். வேதாளம் ஒரு வழியாக கதையை கூறி முடித்தது. விக்ரமாதித்தனிடம் பெருமூச்சு. என்ன பெருமூச்சு விடுகிறாய்? பிறகு என்ன செய்ய சொல்கிறாய்? இந்த கதை சற்று வித்தியாசமான கதைதான். இது கதையல்ல மகாராஜா, நடந்த ஒரு நிஜம். எல்லா கதைகளுமே இந்த பூமியில் எங்காவது நடப்பவைதானே? வித்தியாசமான கதை என்றாயே, எப்படி என்றுதான் கூறேன். சாதாரணமாக ஒரு ஆண் பல பெண்களிடம் செல்வதுதான் வாடிக்கை. இங்கே ஒரு பெண் பல ஆண்களிடம் சென்றுள்ளாள். அடுத்து ஆண்கள் தேடி வருபவர்களை அனுபவிப்பதுதான் வழக்கம். இங்கே பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கிறார்கள். இதையும் அடுத்து இன்னொரு விஷயம், வாக்கில் நிற்பதற்காக உடம்பை கூட கொடுக்க துணிவது என்பது என் வரையில் பெரிய விஷயம். அதை செய்ய துணிந்த ஹேமாவதி உண்மையிலே மகத்தானவள். என் கேள்விக்கு நீ பதில் சொல். நீ கேட்ட கதையில் உண்மையில் மகத்தானவர் யார்? இது என்ன கேள்வி வேதாளமே? இதில் எல்லோருமே சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பிழையானவர்களாகவும் பிறகு தங்களை திருத்தி கொண்டவர்களாகவும் இருக்கின்றன. ஒருவருக்கொருவர் தாழ்ந்தவர் இல்லை. அப்படியானால் மூன்று ஆண்களுமே சிறந்தவர்கள் என்பது உன் பதிலா? அது எப்படி? அப்படியானால் யார் சிறந்தவர் என்பதை கூறு. நான் கூறாமலேதான் உனக்கு தெரியுமே. கள்வன் தான் இவர்களில் அதிர் சிறந்தவன். ஏனென்றால் அவனுக்கும் ஹேமாவதிக்கும் எந்த பந்தமும் இல்லை. மற்றவர்களுக்கு இடையில் ஒரு பந்தம் இருந்திருக்கிறது. அதன் காரணமாக கூட அவர்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கள்வன் ஹேமாவதியை புரிந்து கொண்டு அவள் மேல் கை வைக்காமல் அவளை அப்படியே அனுப்பி வைத்தான் பார். அதுதான் அதி உன்னத செயல். விக்ரமாதித்தனின் பதிலை தொடர்ந்து வேதாளம் மீண்டும் பறந்தது. பகுதி 26 முற்றும்.